口子。கௌரவ விஜயகலா மகேஸ்வரன்.
சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே, இன்றைய வரவு செலவு திட்டத்தின் கல்வி அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டில் கல்வித்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு எமது நல்லாட்சி அரசாங்கம் கடந்த 4 வருடங்களாக நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கல்வித்துறையை முன்னேற்றுவதன் மூலமே நாட்டினை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கல்வித்துறையை முன்னேற்றுவதற்கு விசேட கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இதேபோன்றே மலைக பகுதிகளிலும் கல்வித்துறை தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இலங்கையில் மொத்தமாக 388 தேசிய பாடசாலைகள் இதுவரை கல்வி அமைச்சினால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தமிழ் மொழி மூலமான தேசிய பாடசாலைகள் மொத்தம் 87 காணப்படுகின்றன. 84 தேசிய பாடசாலைகளில் இதுவரை நிரந்தர அதிபர்கள் நியமிக்கப்படவில்லை. அதிக அளவிலான ஆசிரியர் வெற்றிடங்கள் இதுவரை நிரப்பப்படாது உள்ளன. பொது சேவைகள் ஆணைக்குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் நியமன அதிகாரங்கள் குவிந்திருப்பதாலும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளிடம் இது தொடர்பான செயற்பாடுகள் குறைந்த அளவில் உள்ளமையாலும் கல்வி அமைச்சு தொடர்பான நியமனங்களில், பதவி உயர்வுகளில், இடமாற்றங்கள் தொடர்பான விடயங்களில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்நாட்டின் அபிவிருத்திக்கு முதுகெலும்பாகவும் பெரிய அளவில் ஆசிரியர்கள் மற்றும் ஆளணியினரை உள்ளடக்கியதாகவும் விளங்கும் இவ்வமைச்சின் கீழ் ஆளணி வெற்றிடங்கள் உடனடியாக நிரப்பப்படல் வேண்டும். குறிப்பாக 3 தசாப்தங்களுக்கு மேலாக கடந்த கால அனர்த்தங்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கல்வி விருத்திக்காகவும் கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்காகவும் கஷ்ட பிரதேசங்களை அதிக அளவில் கொண்டுள்ள மலையக மக்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் நீண்ட காலமாக உள்ளூரில் இடம்பெயர்ந்து பல்வேறுபட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கும் முஸ்லிம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் இவ்வமைச்சுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். கல்வியின் தரம் உயர்த்தப்படவும் பாதுகாக்கப்படவும் இவ்வமைச்சின் கீழ்வரும் வெற்றிடங்கள் நிரப்பப்படல் வேண்டும் என்பதுடன் தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ளதும் சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டுள்ளதுமான மாணவர்களதும் ஆசிரியர்களினதும் மொழி சம்பந்தமாக ஏற்படும் இடர்பாடுகளை குறைக்கவும் தொடர்பாடல்களை இலகுபடுத்தவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்நாட்டின் இனங்களுக்கிடையிலான ஒருமைப்பாட்டை பேணவும் மொழி தொடர்பாக உள்ள இடர்பாடுகள் களையப்படல் வேண்டும். இதற்காக குறிப்பாக தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளுக்கென ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவ்வமைச்சின் கீழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான ஆளணி உருவாக்கப்பட்டு நியமனங்கள் செய்யப்படல் வேண்டும். பல பாடசாலைகளில் குறித்த பாடத்திற்கு குறித்த ஆசிரியர் நியமனங்கள் இதுவரை வழங்கப்படாதுள்ளன. இந்நாட்டில் அதிக அளவிலான பட்டதாரிகள், டிப்ளோமா பட்டதாரிகள் மற்றும் அதிக அளவிலான படித்த இளைஞர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் இவ்வெற்றிடங்கள் நிரப்ப வழி செய்யப்படல் வேண்டும். இந்நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதற்காக விண்ணப்பித்து வரும் பெற்றோர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. இதைவிட சமூக அமைப்புகள் பலவும் தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு கோரி வருகின்றன. இந்நிலை தவிர்க்கப்படல் வேண்டுமாயின் ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மற்றும் மலையகத்திலும் காணப்படும் தேசிய பாடசாலைகளுக்கு மேலதிகமாக தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படல் வேண்டும். குறிப்பாக பின்தங்கிய பிரதேசங்களில் தேசிய பாடசாலையை இன்றியோ அன்றே குறைவாகவோ காணப்படுகின்றன. இவ்வகையில் மடுவலியம், மன்னார் வலயம், வவுனியாவில் நெடுங்கனி, யாழ்ப்பாணத்தில் வலிகாமம், உடுப்பட்டி தொகுதி, வட்டுக்கோட்டை தொகுதி, தீவகம் மற்றும் பொத்தளம் மாவட்டம் போன்ற பிரதேசங்களில் மேலதிகமாகவோ அன்றே தேசிய பாடசாலை இல்லாதிருப்பின் குறைந்தபட்சம் தலா 1 தேசிய பாடசாலை வீதம் அதிகரிக்கப்படல் வேண்டும். இதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அவசியமானதாகும். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, புத்தளம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் கல்வி வலய எல்லைகள் மீள் நிர்ணயம் செய்யப்பட்டு மேலதிகமாக புதிய வலயங்கள் உருவாக்கப்படல் வேண்டும். இது அப்பகுதிகளில் உள்ள கஷ்ட பிரதேச மாணவர்களின் மேம்பாட்டிற்கு மிகுந்த வரப்பிரசாதமாக அமையும். யாழ் மாவட்டத்தில் மீள்குடியமரும் மக்களின் நலன் கருதியும் அதிகரிக்கும் மாணவர்களின் கல்வி வசதிகள் கருதியும் வலிகாமம் வலயம் 2 பிரிக்கப்படல் வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு ஏற்கனவே உள்ள வலயத்திற்கு மேலதிகமாக மேலும் 1 கல்வி வலயம் உருவாக்கப்படல் வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் மடு மற்றும் மன்னார் கல்வி வலயத்தின் எல்லைகள் மீர் நிர்ணயம் செய்யப்பட்டு முசலி பகுதிக்கென தனியான வலயம் உருவாக்கப்படல் வேண்டும். மற்றும் புத்தளம், பொத்துவில், கல்முனை ஆகிய பிரதேசங்களில் தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி புதிய வலயங்கள் உருவாக்கப்பட வேண்டியது இன்றியமையாததாகும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சேவையாற்றி வர நீண்டகாலமாக கஷ்டங்களுக்கும் முகங்கொடுக்கும் தொண்டர் ஆசிரியர்களது நிரந்தர நியமனம் வழங்கும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்படல் வேண்டும். நாட்டின் சூழ்நிலை காரணமாக கஷ்ட பிரதேசங்களில் குழப்ப காலத்தில் பாடசாலைகளில் ஏற்பட்ட வெற்றிடங்களை ஈடு செய்யும் முகமாக அவ்வேளையின் கீழ் இவர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டனர். தமது தற்காலிக சேவை நிரந்தரமாக்கப்படும் என்ற அடிப்படையில் இவர்கள் தொடர்ந்தும் சேவையாற்ற அனுமதிக்கப்பட்டு சிலருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்ட அதேவேளை சிலருக்கு சில தேவையற்ற தலையீடுகளால் சுமார் 750 பேருக்கு வடமாகாணத்திலும் சுமார் 800 பேருக்கு கிழக்கு மாகாணத்திலும் நிரந்தர நியமனம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இவர்களது நிலைமை என்னால் பரிசீலிக்கப்பட்டு நிரந்தர நியமனத்துக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளடங்களாக தமிழ் மொழி மூல வலய மட்ட பாடசாலை மட்டம் மற்றும் பாடங்கள் ரீதியான சுமார் 10,000 அதிகமான ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் நாடுபூராகவும் காணப்படுகின்றன. அதேவேளை வடமாகாணத்தில் இத்தகைய 916 தமிழ் மொழி மூலம் மற்றும் 77 சிங்கள மொழி மூலமான பாடங்களுக்கான வெற்றிடங்களை நிரப்ப உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஏற்கனவே என்னால் கௌரவ கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் தோட்ட பாடசாலை ஒன்றுக்கு தலா 2 ஏக்கர் வீதம் தோட்ட நிர்வாகத்தினரால் வழங்கப்படல் வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்ற போதும் அது பற்றிய நடவடிக்கை ஏதேனும் இதுவரை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் தோட்ட பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கப்படல் வேண்டும். இங்கு இதுவரை 5 தேசிய பாடசாலைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளன. வசதி வாய்ப்புகள் குறைந்ததும் ஆசிரியர் வெற்றிடங்கள் அதிகமாக காணப்படுவதுமான சப்ரோமுகம் மற்றும் தென்மாகாண தோட்ட பாடசாலைகளின் பதவி வெற்றிடங்கள் அதிகரிக்கப்படுவதுடன் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். கல்வியியற் கல்லூரிகளில் ஆசிரியர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்தம் உணவுக்கான கொடுப்பனவு தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும்.
வேலுக்குமார்.
கௌரவ ராஜாங்க அமைச்சர் கல்வி அமைச்சர் அவர்களே, கடந்த வருடம் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்காக 450 மில்லியன் ரூபாய் அதனுடைய அபிவிருத்திகளுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் கூட அதிலே 200 மில்லியன் வரையான தொகை மட்டும் செலுத்தப்பட்டு எஞ்சிய தொகை நிலுவையாக இருக்கின்றது. அதனால் இம்முறை ஒதுக்கப்படுகின்ற முழு தொகையும் அதற்கு ஈடு செய்யப்படும் எனவும் புதிய திட்டங்கள் உள்வாங்க முடியாதெனவும் கூறப்படுகின்றது. அவை இது தொடர்பான விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த முழு தொகையும் இம்முறை அபிவிருத்திக்கு உள்வாங்கக்கூடிய வகையிலே 450 மில்லியனும் பெற்றுத்தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன்.
எங்களுடைய கல்வி அமைச்சினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கல்வி அமைச்சு இதுக்கான நடவடிக்கை எடுக்கும். ஓகே. கல்வியியற் கல்லூரிகளில் ஆசிரியர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உணவுக்கான கொடுப்பனவு தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும். வருடாவிடம் இக்கல்வியியற் கல்லூரிகளுக்கு சேர்த்துக் கொள்ளப்படும் மாணவர்கள் தொகை அதிகரிக்கப்படல் வேண்டும். அது மட்டுமன்றி கல்வியியற் கல்லூரிகளின் தரத்தை உறுதிப்படுத்த அதன் வசதிகள் அதிகரிக்கப்படல் வேண்டியது அவசியமாக உள்ளது. ஆசிரியர் கலாசாலைகளில் நீண்ட காலமாக தற்காலிக அடிப்படையில் கடமை புரிந்து வரும் விரிவுரையாளர்களது பதவிகள் நிரந்தரமாக்கப்பட விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும். கல்வி அமைச்சின் கீழ் செயற்படும் அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்விசார் நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர் பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகளின் நலன் கருதியும் கடந்த கால அனர்த்தங்களின் போது பாதிக்கப்பட்டு துரித மீள்குடியமர்வு நடைபெறும் மாவட்டங்களில் ஒன்றாக இருப்பதாலும் சிறந்த கடல் வளத்தை கொண்டிருப்பதாலும் அயல்நாடான இந்தியாவுடனான நட்புறவை அதிக அளவில் பேணக்கூடிய வசதியை கொண்டிருப்பதாலும் இம்மாவட்டத்தில் கடற்துறை சார்ந்ததான உயர்கல்வி நிறுவனம் ஒன்றை அமைப்பது சாலவும் சிறந்ததாகும். இதனால் அறிவுசார் அனுபவங்களை இலங்கை பூராகவும் மட்டுமன்றி அயல்நாடான இந்தியாவுடனும் பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு ஏற்படும். இந்நிறுவனம் அமைக்கப்படுவதற்கென மன்னாரில் முருங்கன் பிரதேசத்தை அண்டிய சுமார் 50 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இருப்பினும் இந்நடவடிக்கையை முன்னெடுத்து செல்ல எதுவித நிதி ஏற்பாடுகளும் இதுவரை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் தமிழ் மொழி மூலமான ஆளணி வெற்றிடம் அதிகம் காணப்படுவதாகவும் மற்றும் ஆசிரியர் கல்வியலாளர்கள் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, உளவளத்துணை ஆலோசனை ஆசிரியர் சேவை போன்றனவும் இதுவரை முற்றாக நிரப்பப்படாமை குறித்தும் எனது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மாணவர்களை சிறந்த ஒழுக்க சீலர்களாக உருவாக்க பயிற்றப்பட்ட சமய ஆசிரியர்களது நியமனம் அத்தியாவசியமானதாகும். கணிசமான அளவில் சமய பாடத்திற்கான ஆசிரியர்களது வெற்றிடங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படுகின்றன. இதனை நிரப்புவதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான வேண்டுகோள் ஒன்று அம்மாகாண ஆளுநர்களுக்கு என்னால் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் மத கலாச்சார விழுமியங்களை மேலும் உன்னத நிலைக்கு கொண்டுவர கல்வி அமைச்சினால் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மௌலவி ஆசிரியர்களது வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதும் அவசியமாக உள்ளது. கொழும்பு கண்டி மாவட்டங்களில் தமிழ் மாணவர்களை அவர்களது தேவைக்கேற்ப உள்வாங்கும் வகையில் அன்றையில் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தமிழ் முஸ்லீம் தேசிய பாடசாலைகள் போதுமானதாக இல்லை. எனவே இவ்விடயம் குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. அண்மித்த பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டத்தின் கீழ் எமது அமைச்சினால் இனமத மொழி வேறுபாடுகளின்றி இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலைகளின் முக்கிய தேவைகள் கவனத்தில் எடுக்கப்பட்டு தளபாடங்கள் மற்றும் குடிநீர் வசதிகளுக்கென 64.5 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டு செலவிடப்பட்டு வருகின்றது. இதில் வட மாகாணத்தில் 4,100 மில்லியன் ரூபாய் செலவில் 835 மாகாண பாடசாலைகளும் 22 தேசிய பாடசாலைகளும் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோல் கிழக்கு மாகாணத்தில் 1,047 மாகாண பாடசாலைகளும் 30 தேசிய பாடசாலைகளும் 5,534 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் நிலவிய கோட்பாடு ரீதியான கல்வி முறையிலிருந்து விடுபட்டு தொழிற்கல்வியை விருத்தி செய்யும் மாணவர்களது தொடர்ச்சியான கல்வியை உறுதிப்படுத்தி அவர்களது வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யவும் தாமாகவே தமது ஆளுமைக்கேற்ப தொழிலில் ஈடுபடவும் நிலைமை உருவாக்கவும் 26 தொழிற்கல்வி பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது மேலத்தைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் கல்வித்தரத்திற்கு ஒப்பானதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் இதுவரை இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் 13 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற, அதை விட 10 நிமிடம் வசந்த அழிவியாரின் நேரம் எடுக்கப்பட்டிருக்கின்ற. கல்வியை உறுதிப்படுத்தி அவர்களது வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யவும் தாமாகவே தமது ஆளுமைக்கேற்ப தொழிலில் ஈடுபடும் நிலையை உருவாக்கவும் 26 தொழிற்கல்வி பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது மேலத்தைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் கல்வித்தரத்துக்கு ஒப்பானதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் இதுவரை இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் 612 பேரும் அதிபர் சேவையில் 3,901 பேரும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமன்றி தோட்ட பாடசாலைகளில் ஆசிரியர்கள் உதவியாளர்களுக்கான நியமனம் ஏறத்தாழ 3,000 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் தொண்டராசிரியர்களுக்கான நிரந்தர நியமனம் ஏற்கனவே 639 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. என்ஜிஓருக்கு கிழக்கு மாகாணத்தில் தொண்டராசிரியர்களாக கடம புரிவோருக்கும் நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது கல்வி அமைச்சின் பெருந்தோட்ட பாடசாலை அபிவிருத்தி கிளையின் ஊடாக 144 பாடசாலைகளுக்கு உட்கட்டுமான அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு 38 பாடசாலைகளில் வேலைகள் பூர்த்தியடைந்துள்ளன. இவ்வாண்டில் 62 பாடசாலைகளும் எதிர்காலத்தில் 45 பாடசாலைகளும் இவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. தேசிய பாடசாலைகளில் மாணவர்களை அனுமதித்தல் வேண்டுமென்ற ஆதங்கத்தில் உள்ள பெற்றோரது விருப்பத்திற்கும் அவர்களது பிள்ளைகளை சேர்க்க முடியாத நிலையில் இருக்கும் ஆதங்களை போக்கவும் அண்மை காலத்தில் நான் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்ற சொற்ப காலத்தினுள் எம்மால் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையால் கழுதாவளை, பொத்துவில், சம்மாந்துறை, ஏறவூர், கிண்ணியா, செங்கலடி மற்றும் மெதடிஸ் கல்லூரி போன்ற கிழக்கு பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக திறமுயர்த்தப்பட்டுள்ளன. வடமாகாணத்திலும் பெற்றோரது மன உளைச்சல் போக்குவதற்காக குறிப்பிட்ட சில பாடசாலைகளையாவது தேசிய பாடசாலைகளாக திறமுயர்த்தல் வேண்டும் என்று எமது சிந்தனைக்கு அதிகாரிகளது உரிய ஒத்துழைப்பு கிடைக்காமையும் வேறு சில தடைகளும் காரணமாக உள்ளன. வடக்கு கிழக்கில் மேலோங்கியுள்ள பிரச்சனைகளான போதைப் பொருள், பாவனை, சிறுவர் துஷ்பிரயோகம் போன்றவற்றிலிருந்து மாணவர்கள் தம்மை எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவை ஊட்டவும் அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஊட்டவும் 6ஆம் ஆண்டிலிருந்து சட்டத்துறை சார் கல்வியை போட்டுவதற்கு எமது அமைச்சினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை, இலவச நூல்கள், பாதணிகள் மற்றும் காப்புறுதி வசதிகளும் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காப்புறுதி திட்டத்தை தற்பொழுது தடை தாமதமாக இருக்கின்றது. இந்த தடையினை உடனடியாக தளர்த்தப்படல் வேண்டும். அத்துடன் மாணவர்களின் பாடத்திட்டங்களை இலகுபடுத்தும் நோக்குடன் உசாத்துணை நூல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாணவர்களின் உடல் மற்றும் உளவிருத்தியை மேம்படுத்தும் பொருட்டு அதிக அளவிலான விளையாட்டு உபகரணங்கள் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாடு பூராவும் உள்ள விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் சுமார் 3,800 பேருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளால் அண்மை காலத்திலான காபோத உயர்தரம் மற்றும் 5ஆம் தரம் ஆண்டிற்கான புலமர் பரிசு பெறுவர்கள் சிறப்பானதாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெருந்தோட்ட பாடசாலை அதிபர்கள் 25 பேருக்கு வரலாறில் முதற் தடவையாக இவ்வாய்ப்பு வழங்கப்பட்டமை சிறப்பான அம்சமாகும். இப்பயிற்சிக்கான வாய்ப்பு மேலும் அதிகரிக்கப்படல் வேண்டும் என்பதுடன் வடக்கு கிழக்கில் சேவையாற்றும் ஆசிரியர்களை கஷ்ட நிலைகளின் போது அவர்கள் ஆற்றிய சேவையை கவனத்தில் எடுத்து அவர்களில் கூடுதலானோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வெளிநாடுகளில் பயிற்சி பெறும் வாய்ப்பினை வழங்க வேண்டும் என கோருகின்றேன். ஏனைய அமைச்சுகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை போன்று இவ்வமைச்சின் உத்தியோகர்களது நலன்களையும் கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒவ்வொரு ஓய்வு விடுதிகளாவது நிறுவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டினை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். கல்வி அமைச்சின் பிரிவின் சில பிரிவுகள் சிலவற்றில் சிறந்த ஆளுமை மிக்க தமிழ் பேசும் அதிகாரிகளை குறிப்பாக PM சலாவுதீன் அவர்களை கல்வி சேவை மற்றும் தாபன பிரிவிற்கு மேலதிக செயலாளராகவும் எஸ் பத்மநாதன் அவர்களை திட்ட பணிப்பாளராகவும் முரளி அவர்களை தமிழ் பிரிவின் பணிப்பாளராகவும் தாஜுதீன் அவர்களை முஸ்லீம் பாடசாலைகளுக்கான பணிப்பாளராகவும் இவ்வமைச்சில் சிறந்த பதவிகளில் நியமித்து தமிழ் பேசும் மக்களுக்கு உதவியமைக்காகவும் கௌரவ அகிலவிராஜ் காரியவம்சம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வழிகாட்டவாவும் முதற்கன் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் எதிர்காலத்தில் இவ்வமைச்சின் மூத்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகளை வழங்கி அவர்களது பணி முற்றாக எமது சமூகத்துக்கு கிடைக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எமது அரசாங்கமானது அனைத்து சிறார்களுக்கும் 13 வருட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் ஆலோசனைக்கிணங்க கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் கேரியவம்சம் இத்திட்டத்தினை அமுல்படுத்தியுள்ளார். இந்த திட்டத்துக்கு மேலும் ஆதரவு வழங்கப்படும் என்றும் வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் விஞ்ஞான ஆய்வு கூடங்கள், வகுப்பறைகள், ஆசிரியர் விடுதிகள், நீர் வசதிகள் என்பவற்றை மேம்படுத்துவதற்காக ஏற்கனவே 32,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டின் மூலம் மாணவர்களின் இடைவிலகலை கட்டுப்படுத்த முடியும். அத்துடன் 1 தொடக்கம் 13 வரை மாணவர்கள் கல்வி கற்க வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. இந்த செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கீட்டு வழங்கப்பட வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் பௌதீக விஞ்ஞானம், உயிரியல் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், வர்த்தகம் கலைப்பிரிவில் உயர் செயலாற்றுகையினை காட்டும் மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்பதற்கு புலமை பரிசில் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஹார்வர்ட், MIT, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களில் கல்வியை தொடர்வதற்கு நிதிவசதி அளிக்கப்படும் என்றும் இந்த வருடம் உயர் பெறுவேற்றை பெறும் மாணவர்களில் 14 பேருக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புலமை பரிசில் திட்டமானது வரவேற்கத்தக்கதாகும். ஏனெனில் பரீட்சையில் பெரும் திறமைகளை காண்பிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களில் கல்வியை தொடரும் வகையிலும் இந்த திட்டம் அமைந்திருக்கின்றது. இதற்காக நிதியமைச்சுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பள்ளி கல்வி அபிவிருத்தி தொடர்பிலும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனை விட உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பல்கலைக்கழக அனுமதி பெற முடியாத மாணவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வியை தொடரும் வகையில் மாணவர்களுக்கு கடனை வழங்குவதற்காக திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வட்டி இல்லாத கடன்களை பெற்று மாணவர்கள் கல்வி கற்பதற்காக 200 மில்லியன் ரூபாய் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடும் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாகவே அமையும். ஏனெனில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் 300,000 மாணவர்கள் தோற்றுவிக்கின்ற போதிலும் 30,000 பேர் வரையிலான மாணவர்களுக்கே பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கின்றது. ஏனைய மாணவர்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய நிலையில் இத்தகைய கடன் உதவி அவர்களுக்கு உதவி புரியும். இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு 2,500 ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகை கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும். இதே போன்றே ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் மாதாந்தம் 1,600 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. தரம் ஒன்றை சேர்ந்த ஆசிரியர் ஒருவரின் மாதாந்தம் ஓய்வூதியம் 4,600 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடானது ஆசிரியர்களின் பணியினை கௌரவிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய கௌரவ உயர்கல்வி அமைச்சர் இன்று சபையிலே கூறியிருக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வவுனியா வளாகத்தை பென்னி பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தி தருவதாக வருகின்ற 2 கிழமைகளுக்குள் அதற்காக இந்த இடத்தில் எங்களுடைய கௌரவ உயர்கல்வி அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே எங்களுடைய வடமாகாண மக்கள் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வளாகமானது பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்படுவதோடு அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதலான மாணவர்களை அங்கே உள்வாங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு எங்களுடைய பலாலி ஆசிரியர் கலாசாலை கிட்டத்தட்ட 1947 உருவாக்கப்பட்ட இந்த ஆசிரியர் பலாலி கலாசாலை 1986 நாங்கள் யுத்தம் காரணமாக வெளியிலே சென்றதன் பின்னர் இன்று வரைக்கும் எங்கள் பலாலி ராணுவத்திடம் உள்ளது இந்த ஆசிரியர் கலாசாலையை மீண்டும் கல்வி அமைச்சுக்கு வழங்கி 56 ஏக்கர்களை கொண்ட இந்த வளாகம் 16 கற்கை நெறிகளோடு இயங்கிக் கொண்டிருந்த இந்த வளாகத்தை மீண்டும் எங்களுடைய கல்வி அமைச்சுக்கு கொடுத்து அந்த கல்வி அமைச்சின் ஊடாக 16 கற்கை நெறிகளையும் அதை மீள ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு மக்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கி உதவக்கூடியதான கல்வி அமைச்சின் ராஜாங்க அமைச்சர் பதவியையும் அதிகாரங்களையும் எனக்கு வழங்கியமைக்காக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கும் கௌரவ அமைச்சர் அகிலவிராஜ் காரியம்சம் அவர்களுக்கும் எனது உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாட்டின் கல்வித்துறையை வளர்ச்சியடை செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இதன் மூலமே சிறந்த கல்வி சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கோரி நிற்கின்றேன். இறுதியாக எனக்கு சிறந்த உதவிகளை வழங்கி சிறப்புற மக்களுக்கு பணியாற்ற உதவி வரும் கல்வி அமைச்சின் செயலாளர், ராஜாங்க செயலாளர் மற்றும் மேலதிக செயலாளர்கள் ஏனைய சகல உத்தியோகத்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
மன்னாரில் ஒரு வளாகம் அமைப்பதற்கு உங்களுடைய சிபார்சுக்கும் நன்றி.
கொடுத்தேன் 2016.
ஒன்றபிள்ள தயாசிரி ஜெயசேகர்
கரு நியோஜகாரக சபா சபாபத்துமணி. அது அத்தியாபன அமாத்தியான்சி அடுத்து மட்டும் வினாடி கியாக்
தீனோ
ரைட் ஹரி ஹரி துலா ஹரி நம்ம கியான கெமதி அப்பே திசிக்கியம் அப்பே அமத்துமே கேவாகியம் அப்பே மகாலேகாந்துமா அப்பே திசிக்கியம் என்ன மங்கி தண்ணி மீ அமாத்தியான்சி துல திபின மூலிக காரணம் அவள்கிட்ட கலிங் நம்ம புதுவாட கியான கெமதி மீராட்டே புதுவாட மீ அவருத்தி உக்கரான பெரிவி நமுத் அப்பி අපේ රටේ අධ්‍යාපන ක්‍රමයේ විශාල වෙනස්කම් ගන්නාවක් සිද්ධ වෙන්නේ ඕනේ කියලා අපි සියලු දෙනා කතා කරමු. විශේෂයෙන්ම මම කියන්න කැමති අද මේ රටේ ඉන්න ආදරණීය දරුවෝ ලක්ෂ ගණනක් ගිහිල්ලා ඉගෙන ගන්න ගමන් ඔවුන්ට දෙපාරක් ඉගෙන ගන්න සිද්ධලා තියෙනවා දැන් අද. උදේට ගිහිල්ලා පාසල ඉගෙන ගන්නෝ එකෙන් පස්සේ ආපහු ඇවිල්ලා ටියුෂන් ඉගෙන ගන්න වෙලා තියෙනවා. මම ඔබතුමාට මේක අපි අපි දෙගොල්ලෝ විතරක් නෙමෙයි මේක මුළු රටක්ම කතා කරලා හදන්න ඕනේ ප්‍රතිපත්තියක් මේක තියෙන්නේ මේ ක්‍රමය කවද්ද නැති කරන්න මේක 77 විරුද්ධාර්ථික ක්‍රමයේත් එක පටන් ගත්ත ක්‍රමවේදයක් මේ අහගෙන ඉන්න දරුවොත් උදේට තමන්ගේ පාසලේ ගිහිල්ලා ගුරුවරයාගෙන් ඉගෙන ගන්න ගමන් හවස 1 ඉඳලා හවස 5 වෙනකල් ආපහු ටියුෂන් පන්ති වලට යන්න සිද්ධ වෙලා තියෙනවා ඒක මේ පොඩි දරුවාගේ ඉඳලා පොඩි අහිංසක දුප්පත් මිනිස්සයාගේ ඉඳලා කෝටිපතියා දක්වාම අද සිද්ධලා තියෙන කාරණය. ඉතින් අපි කොයි තරම් මේක කතා කරත් වැඩක් නැහැ. මේකට කිසි විසඳුමක් ලැබෙන්නේ නැහැ. මම කියන්නේ වෙන කාරණයක් නෙමෙයි. ටියුෂන් නැති කරන්නවත් වෙනත් කාරණයකටත් වැඩි අපි කල්පනා කරනවා ළමෙක් දෙපාරක් ඉගෙන ගන්න ඇයි මේ එකම සබ්ජෙක්ට් එක. එකම පන්තියේ ඉගෙන ගන්න එක අවසර ලැබිලා ආපහු ඉගෙන ගන්නවා ටියුෂන් ගුරුවරයෙක්ගෙන්. මේකට විකල්පයක් අපි හදලා තියෙනවද මේ රටේ? ඉතින් මෙන්න මෙතෙන්ට අපි සියලු දෙනාම ඉස්සලා කතා කරන්න මම හිතන්නේ ජාතික ප්‍රතිපත්තියේ වැදගත්කම තියෙන්නේ අඩුම තරමේ මෙන්න මෙතනින් එළියට යන්න. අපි මේ අපේ පහේශිෂ්‍යත් යන කාලේ මම කිසිම ටියුෂන් පන්තිකට ගියේ නැහැ. හැබැයි මම ලකුණු 193ක් ගත්තා මගේ පහේශිෂ්‍යත්වයේ. හැබැයි ඒ ගත්තේ කාගෙන්වත් ඉගෙනගෙන නෙමෙයි අපි ගෙදරම ඇවිල්ලා ගෙදර හවසට පාඩම් කරලා තමයි මේක ගත්තේ. හැබැයි අද මේ තත්ත්වය සම්පූර්ණයෙන් වෙනස් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම හිතනවා දැන් අපේ දරුවන්ට මගේ දරුවෙකුට සාමාන්‍ය රුපියල් 65,000ක් විතර යනවා මාසෙකට. ට්‍යුෂන් ෆී එක විතරක්. ඔබතුමාටත් දැන් දරුවෙක් ඉන්නවා දැන් ටිකක් කල් යනකොට ඔබතුමාටත් ඔය සන්තෑසියම තමයි අධ්‍යාපන අමාත්‍යතුමාගේ පුතා කියලා මේ වෙනම එකක් හම්බෙන්නේ නැහැ ඒ ට්‍යුෂන් එකේ ඒ විදිහටම කරන්න වෙනවා. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ අපි සියලු දෙනාම එකතු වෙලා පාර්ලිමේන්තුවක් විදිහට රටට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල හදනවා නම් මොකද අද වෙලා තියෙන්නේ මේ ට්‍යුෂන් ක්‍රියාදාමයේ ඉඳ ළමයින්ගේ අතිරේක ක්‍රියාදාමයන් වලට ඒගොල්ලෝ යන්නේ නැහැ. ක්‍රීඩා වලට යන්නේ නැහැ. වෙනත් අනිකුත් සබ්ජෙක්ට්ස් වලට නැත්තම් වෙනත් ක්‍රියාකාරකම් වලට ළමයි යන්නේ නැහැ. යන්නේ නැති මොකද හේතුව වෙන මොකුත් කරන්නේ නැහැ අර ළමයි උදේ ඉඳලා හවස වෙනකල් ඇවිල්ලා පාන් කියා ගන්න බැරුව හවසට ඇවිල්ලා නිදා ගන්නවා ඒ ළමයි නැත්තම් ගෙනල්ලා ඇවිල්ලා ටීවී එක දිහා බලන්නේ බුදිය ගන්නවා මේක තමයි සිද්ධ වෙලා තියෙන්නේ ඉතින් ඒ නිසා අපි මේක නවත්තන්න වැඩපිළිලක් මම එදත් කිව්වේ එකයි එක්කෝ ටියුෂන් ගුරුවරු ටික ඔක්කොම එකතු කළා අධ්‍යාපන අමාත්‍යංශයට අරගෙන අමාත්‍යංශයේ ඉස්කෝලවලට දාන්න ඕනේ නැත්තම් මේ ඉස්කෝලවල ඉගෙන ගන්න එක නතර කරලා ඔක්කොම ටියුෂන් යන්න කියන්න ඕනේ දෙකෙන් එකක් කරන්න ඕනේ එම හිතන ඔබතුමා ඒ සම්බන්ධයෙන් යම් වැඩපිළිවෙලක් ආරම්භ කරන්න කටයුතු කරයි කියන දෙවෙනි කාර්යය මම මතු කරන්න කැමතියි ඇත්ත වශයෙන් අපි
அடுத்த பாயிண்ட் ஓபோட
ஏக இபத்தෙන් ගන්න වෙලාව මගෙන් ගන්න බෑ නෑ මං ගත්තා
මහන්නේ ඔබතුමාගෙන් දැන් ඔබතුමාලයි රජය යටතේ තමයි ඇමතිවරයා හැටියට අධ්‍යාපන ඇමතිකම දුන්නේ ටියුෂන් ගුරුවරයෙකුට නියෝජ්‍ය ඇමතිකමක් දුන්නේ උසස් අධ්‍යාපන නියෝජ්‍ය ඇමතිකමක් තවත්
ටියුෂන් ඇමතිකම ටියුෂන් ඇමතිට ඇමතිකම දුන්නද නැද්ද කියන එක ඉතින් එනම් පාර්ලිමේන්තුවට එව්වේ පාර්ලිමේන්තුවට එපා එනම් නිර්ණායකයක් තියනවාද ටියුෂන් ඇමති කෙනෙකුට ටියුෂන් කරපෙකෝ ටියුෂන් ඇමතිකමක් දෙන්නේ නැහැ කියලා ඒක කතා කරන්න එපා ඒක නෙමෙයි වැදගත් වෙන්නේ වැදගත් වෙන්නේ අපි මේකට ගන්න ඕනේ තීන්දුව මොකද්ද කියලා ඔය ඕකනේ ඉතින් පෞද්ගලික එකක් අල්ලගෙන දඟලනවා වැදගත් වෙන්නේ ඒක නෙමෙයි මම කතා කරාද මම කාටවත් බැන්නත් දැන් කාටවත් කතා කරාද නැහනේ මොකද අකිල විරාජකාරිය සම මාත්‍යල බැන්නද මම නැහැ මේ මේ තියෙන දැවෙන ප්‍රශ්නයක් මම කතා කරේ ඉතින් ඒක කතා කරපුවාම ඉතින් දේශපාලනයක් අල්ලගෙන දඟලනවා පිස්සුනේ ඇත්තටම ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ ඊළඟට දෙවෙනි කාරණේ මම ගන්න ඇදුවේ ඇමතුමනි මේ අපි 106 අධ්‍යාපනයට 106ක් වෙන් කරන වැඩපිළිවෙල ගැන කතා කරා මමත් ඒ පෙළපාලට ගියා ඒ කාලේ අපි විපක්ෂින් ඉන්න කාලේ අපි ගිහිල්ලා 106ක් අධ්‍යාපනයට වෙන් කරමු කියලා අපි විශ්වවිද්‍යාල ආචාර්යවරු ඔක්කොම එකතු වෙලා අපි පෙළපාලි ගියා හැබැයි 2015 ආණ්ඩුවෙන් ඒක මිලියන ගණන් ගත්තොත් 63,046ක් ඔබතුමාල වෙන් කරලා තිබුණා 2016 203,000 දක්වා වැඩි කරලා තිබුණා දැන් අද වෙනකොට ඒක බැහැගෙන 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 ඇවිල්ලා 105,000ට වැඩිලා තියෙනවා දැන් 2016 ඔබතුමාට වෙන් කරා මිලියන 203,372ක් හැබැයි ඒකෙන් වියදම් කරගන්න පුළුවන් උනේ 65,000යි 132යි මේකේ ඇක්චුවල් නැත්නම් එක්ස්පෙන්ඩිචර් ගැන ගත්තොත් 125යි 32යි ඔබතුමාලා පාවිච්චි කරලා තියෙනවා හැබැයි 2013 14 15 යනකල් 97යි 199යි 196යි දක්වා වැඩි වැඩ කරලා තිනෝ හැබැයි ඔබතුමාගේ කාලවකවානුවේ 2016 132 රඩු වෙලා තිනා මම හිතන්නේ එකපාරට වැඩි කරපු නිසා එක පැත්තකින් අනිත් එක 172ක් දක්වා ඒක අඩු වෙලා තිනා දැන් ඒක 174 දක්වා අඩු වෙලා තිනා මම හිතන්නේ මේක අනිත් කාලවකවානුවත් එක්ක ගත්තම 197ක 98ක ප්‍රමාණය තිබිච්ච එකක් අඩු මේ අඩුවීමක් තියෙනවා ඉතින් මම කියන්නේ කැමතියි 106ක අධ්‍යාපනයට වෙන් කරපු වැඩපිළිවෙල මොකද උනේ ඔබතුමාලා අද වෙනකොට ඒක කඩාවැටලා තියෙනවා. මහලකෝට කතා කරාට 106ක් අධ්‍යාපනයට වෙන් කරනවායි කියලා අද 102කටත් අඩු ප්‍රමාණයක් තමයි දල ජාතික නිෂ්පාදනයෙන් අපේ අයවැයෙන් වෙන් කරන ප්‍රමාණය බවට පත් වෙලා තියෙනවා. ඉතින් එහෙනම් මේ 106 පොරොන්දුව අද වෙනතුරුත් මේ ආණ්ඩුවෙනුත් ඉෂ්ට කළ නැහැයි කියන එක තමයි මට මෙතනදී කියන්න තියෙන්නේ. ඒ වගේම මම කියන්න කැමතියි අද ගුරුවින්ගේ පිළිබඳව මම හිතන්නේ අපි මේ කතා කරලා තියෙනවා ඇති වෙනකල් අපි ගුරුවින්ගේ ලංකාවේ දවස ගානේ පළාත් වලින් පළාත් වලට මම දන්නවා ඒකේ අධ්‍යාපන ඇමතිවරයෙක් විතර මමත් වැඩ කරමින් ඉඳ මහ ඇමතිවරයෙක් විතර මම දන්නවා මේ ගුරුවරුන්ගේ තියෙන ප්‍රශ්න මොකද්ද කියලා. දැන් උදාහරණයක් විදිහට ගත්තොත් අපි පුත්තලමේ දෙමළ ගුරුවරු ගන්න උත්සාහ කරා. හැබැයි දෙමළ ඉගෙන ගත්ත ගුරුවරු අපිට හම්බුන්නේ නැහැ. දෙමළ ඉගෙන ගත්ත විශ්වවිද්‍යාලයෙන් පාස් වෙච්ච ඩිග්‍රී එක තිබිච්ච දෙමළ ගුරුවරු අපිට හම්බුන්නේ නැහැ. ඒ නිසා දෙමළ ගුරුවරුන්ගේ හිඟයක් තියෙනවා. දැන් ඒ වගේම සිංහල ගුරුවරුන් සිංහල අයගේ අපි සිංහල මාධ්‍ය ගත්තොත් ඒවයි ගත්තොත් ඒකෙත් තියෙන විශාල අර්බුදය තමයි විශාල පිරිසක් ඉන්නේ කලා උපාධිය කරපු අය. අද ගණිතයට කට්ටි හොයාගන්න බෑ. අද විද්‍යාවට කට්ටි හොයාගන්න බෑ. ඉතින් මේ නිසා මේක විශාල අර්බුදයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ දවැන්ත ගුරුවින්ගයක් හැම පළාතකම වගේ තිබෙනවා. විශේෂයෙන්ම උතුරු පළාතේ 2960ක් මේ දෙමළ ගුරුවරුන්ගේ පමණක් අඩුවක් තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි අනෙක් පැත්තෙන් ඊස්ටර්න් ප්‍රොවින්ස් එක නැත්නම් නැගෙනහිර පළාතේ ගුරුවරු දෙමළ ගුරුවරු 3346ක් අඩුයි සිංහල ගුරුවරු 1299ක් අඩුයි මම හිතන්නේ මේක විශාලම අර්බුදයක් බවට මේ පත් වෙලා තියෙන තත්ත්වයක් තියෙනවා උතුරු මැද පළාතේ 2558ක් තියෙනවා දෙමළ ගුරුවරුන්ගේ අඩුවක් 709ක් තියෙනවා සිංහල ගුරුවරුන්ගේ අඩුවක් මේ විදිහට ගත්තම ඇත්ත වශයෙන් මුළු සමස්ත රට ඇතුලේ දෙමළ ගුරුවරුන්ගේ අඩුව තියෙනවා 12134ක්. අනෙක් පැත්තෙන් සිංහල මාධ්‍ය 12178ක අඩුවක් තිබෙනවා. ඉතින් මම කියන්න කැමතියි මොකද කිව්වේ නංගි? සෝරි. තංගච්චි.
අපි අවුරුදු 20 කාලේ ඔයගොල්ලෝ ආණ්ඩුව හිටියා. ඒ කාලයට ඔක්කොම ඔයගොල්ලෝ ෆිල් කරා නෝතන් ඊස්ට් එකේ තියෙන වෙටෙඩ මේ වේකන්සි ඔක්කොම දකුණු එකේ ෆිල් කරලා මේක ඔක්කොම ගෙනිච්චා.
ඒක තමයි වේකන්සි දිනනවා. මේ අනේ මේ කලා ඔයා ඔයා ඔය විදිහට හැසිරෙන්න එපා කලා මොකද ඔය ඔය ඔයක තර්කයක් නෙවෙයි එහෙ තිබිච්චා මෙහෙට ගෙනාවේ නැහැ එහෙම ගේන්නත් බෑ හරි එහෙම මුදල් වෙන් කරා නම් මුදල් වෙන් කරන්නේ එක එක පළාත් වලට හරි එනිසා ඒක කතා කරන්න බෑ. එතන වුණේ යුද්ධයේ තිබුණ කාලවකවානුව තුල විශේෂයෙන් ඒ උතුරේ අධ්‍යාපන තිබිච්ච ප්‍රශ්න ටික කඩා වැටුණා. මොකද ඒකට කවුරුත් අත ගැහුවේ නෑ. එතකොට ඉතින් ඔබතුමාගේ මහත්යත් මෙතන මාත් එක්ක මෙහෙම යැත්ති හිටපු කෙනා. ඉතින් ඒ කාලේ ඔබතුමාලා ගියේ නෑනේ, උතුරට ගියේ නෑ. මෙහාටලා ඉඳලා දැන් නෑ පොඩ්ඩක් මේ LTT වෙලා තින්නේ. ඒ කාලේ මොන LTTක්ද? තලා ඒ කාලේ LTT විරුද්ධයි. මාත්‍ය මරණයටත් LTT විරුද්ධයි. දැන් තමයි මේ LTT ලබන පාර චන්ද්‍රිකක් ගන්න LTT ට සහයෝග දෙන්න හදන්න එපා. කලබල වෙන්න එපා. ඔව් මෙයා කොළඹ ඉන්නේ. මෙයා කොහෙද යාපනේ ඉන්නේ. එතකොට ඊට අමතරව මම කියන්න කැමතියි දැන් මගේ කතාව මේකෙන් එහාට මට බිඳෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ අපි දැන් මේකෙන් බල මේකෙන් මොකද අවසානේ තේරෙන්නේ. ඒ කියන්නේ දෙමළ මාධ්‍ය ඉන්නවා 12,000 ගන්නක් පුරප්පාඩු 12,000 ගන්නක් ඉන්න සිංහල මාධ්‍ය. ඒ කියන්නේ මේ දෙකොල්ලම එක සමාන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. ඉතින් මම හිතන්නේ ඔබතුමා මේ ගැන යම් වැඩපිළික් සකස් කරොත් හොඳයි. මොකද මේ අවුරුද්දේ සල්ලි වෙන් කරලා තිබෙනවා. නමුත් මම හිතන්නේ ස්ථාවර වැඩපිළික් තියෙනවනේ. ඒ වගේම මේ අධ්‍යාපන ක්‍රමයේ තියෙන ප්‍රශ්න නිසා අද කලා උපාධිය ගත්තාට තමයි ප්‍රාථමිකු ගන්නට සිද්ධලක් තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා විශාල අර්බුදයක් තියෙනවා. ඒ ආයතම සිද්ධලා තියෙනවා අනිත් සබ්ජෙක්ට්ස් එකත් කරන්න. ඒ නිසා ගණිතය උගන්නන සිද්ධලා තින්නෙත්, විද්‍යාව උගන්නන සිද්ධලා තින්නෙත්, මේ සියල්ල කරන්න සිද්ධලා තින්නේ කලා උපාධිධාරීන්ගේ. මොකද හේතුව විද්‍යාව සහ ගණිතයට සම්බන්ධ උනාය කවදක්වත් දැන් එන්න අඩු වෙලා යනවා, විශේෂයෙන් ගුරු වෘත්තියට එන එක. ඒ විතරක් නෙමෙයි දැන් ඔබතුමාගේ කාලේ
කරු මන්දිරතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
ඇයි මෙච්චර කලින් ගත්තේ? දැන් අනික් කාරණේ තමයි ඔබතුමාගේ කාලවකවානුවේ අර විද්‍යාපීඨ වලට ගත්තේ නැහැ 2015. ඒ නිසා 3000 ගන්නක් දැන් මේ අවුරුද්දේ ශිෂ්‍යෝ නැහැ, දැන් ගුරුවරු නැහැ දැන්. හරි, හැබැයි දැන් ඔබතුමා කියේ මේ අවුරුද්දේ ඒක දෙක දෙගුණ කරලා ගන්නවා කියලා. ඇයි ඒක 2015 නතර වුනේ?
ඩබල් මිනිස්ටර්
වෙලාවෙන් ගන්න දැන් මම මේ
බර්ගෝ අන්තිම ඔබ ගෞරවයෙන් කියන්නේ මගේ කාලේ නෙමෙයි ගුනේ. 2015 ගුනේ ඔබතුමාලාගේ කාලේ.
නෑ 2015 ආපු ගමන් ඒක ඔබතුමාට අමතක වුණා.
නෑ නෑ ඒ විද්‍යාපීඨ වල ගන්න එක ඩිලේ වෙලා 2013. ඊට පස්සේ අවුරුදු දෙකක් ගන්න තු තුලා මම තමයි මේ සැරේ බැචස් දෙකම ගන්න තීරණය කළා. දැන් මේ සැරේ අපි ගැසට් කරා බැචස් දෙකම ගන්න.
හරි නෑ 2015 ගුනේ හැම අවුරුද්දකම ඔක නතරුනේ නෑ. මම ඔබතුමාට දත්තත් එක්ක ඕනනම් ඔප්පු කරලා පෙන්නන්න. 2015 තමයි මේක අමතක වීමක් සිද්ධ වුණා. මොකද ආණ්ඩුව ගත්තා, යහපාලන ආණ්ඩුව ටට්ටක් ගාලා වැඩ කරා. මේ විද්‍යාපීඨ වලට ගත්තේ නැහැ. කමන්නේ දැන් ඔක කතා කරන්න එපා. දැන් ඊළඟට ඔබතුමාට මම ඉතාලම කෙටියෙන් කියන්නම්. වයඹ
ඩබල් මිනිස්ටර්.
නෑ ප්‍රශ්න නැහැ.
නෑ ප්‍රශ්න නැහැ. ගරු මන්තුමනි මේ අත්තමයි කියන්නේ. මේ 2015 ට ඉස්සෙල්ලා වෙච්ච එකක්. මේ ඔබතුමාගේ කවුරුනේ වැරදි තොරතුරු දීලා?
ES දෙක බලලා. හරි හරි. මම කියන්න කැමති මට තව විනාඩි කිහිපයක් දෙන්න. දැන් මගේ වෙලාව මේ ගත්ත මේගොල්ලෝ. හරි. දැන් මම කියන්න කැමති අපේ වයඹ පළාතේ ප්‍රශ්න කිහිපයක් ඔබතුමාට. අද වයඹ පළාතේ පමණක් ළමා ඩෙස්පුටු ලක්ෂ 15,000ක් අපිට අඩුයි. 15,000ක් අඩුයි. ඔබතුමා වයඹ පළාතේ කුණාදිසික අධ්‍යාපන ඇමතුමා කරුණාකරලා මම ඔබතුමාට කියන්න කැමති ලංකාවෙම ඩෙස්පුටු ලක්ෂ 4ක විතර ප්‍රමාණයක් අඩුපාඩුවක් තියෙනවා. එනිසා මම කියන්නේ කැමති කරුණාකරලා ඒ ටික අපේ පැත්තට මේක ලබලා දෙන්න. අනිත් එක තමයි දැන් පැරණි ගොඩනැගිලි අලුත් වැඩියාවට මුදල් නැහැ. දැන් අලුත් ගොඩනැගිලි ඔබතුමා හදන යනවා. හැබැයි මම කියන්නේ කැමති කරුණාකරලා දැන් තියෙන ප්‍රධානම ප්‍රශ්නේ තමයි ඇයි මේ අලුත් ගොඩනැගිලි හදන්න සිද්ධලා තියෙන්නේ? පැරණි ගොඩනැගිලි වලට අවශ්‍ය කරන මුදල් ටික නැති නිසා. මම වයඹ පළාතේ ප්‍රධාන අමාත්‍යවරයා ඉන්න කාලේ මම රුපියල් මිලියන 150ක් වෙනම අරන් ගිහලා අලුත් ගොඩනැගිලි නෙමෙයි පරණ ගොඩනැගිලි අලුත් වැඩියා කිරීම සඳහා අවශ්‍ය කරන වැඩ පිළිවෙල සකස් කරා. ඉතින් මම
Honorable Minister
ඔව් ගරු මන්තුමා පැරණි ගොඩනැගිලි වලට ගොඩනැගිලි 5500ක් ප්‍රතිසංස්කරණය කරලා තියෙනවා ලක්ෂ 100 සහ 50 බැගින් දීලා 5500 ඔක්කොම එකතු වුණාම 6000කට වැඩිය පැරණි ගොඩනැගිලි ප්‍රතිසංස්කරණය
කරනවා
අලුත් ගොඩනැගිලි දීලා තියෙනවා 1500ක්
මම ඔබතුමාට දෙන්නම්
වාර්තා ටික දෙන්නම්
මම ඔබතුමාට දෙන්නම් මේ මෙන්න මේක
මම ගරු මන්දිරතුමා කාලය අවසන්
major innovations 2010 2020 515 ඔබතුමාට කරලා දෙන්නේ 106යි මම ළඟ තියෙනවා විස්තර ටික මම දෙන්නම් ඒක එතකොට මයිනර් රිපයර්ස් 1072ක් ඔබතුමා 2010 2020 මේක අනුමත කරලා තිනවා කමෙන්ස් ඩියුරින් 2016 2017 914 482 ඉවර කරලා තියෙනවා රිනොවේෂන් ඔෆ් ස්කූල්ස් 527ක් ඔබතුමාලා අනුමත කරලා තිනවා 115 ඉවර කරලා තිනවා මල්ලඟ මේ දත්ත ටික තියෙනවා ඒ නිසා මේක මේ ඔබතුමා මේ මුල් ලංකාවේ මේ ඔක්කොම ඔබතුමාලා දුන්න
දත්ත කරෝ මන්දේතුමා බොමස්සුදි
මට තව කතා කරන්න තියෙන එක කාරණයක් මම ඔබතුමාට කියන්න කැමතියි ඔබතුමා දැන් ඔබතුමාගේ ගෙදර ඉස්කෝලේ ගිය ඉස්කෝලේ හදනවා මිලියන 150යි. හරි? වීරඹුව ප්‍රාථමික විද්‍යාලය. උඩ නැගිලි ටික ඔක්කොම හදනවා. මම කියන්න කැමතියි ඕක හදන ගමන් කමන්නේ නැහැ. ළමයි 300යි ඉන්නේ. අර විශාඛ විද්‍යාලේ තව මිලියන 100ක් දෙන්න හදනවා. තවත් මිලියන 100ක් දෙන්න හදනවා දැන්. ඒක මම ඔබතුමාට ආදරෙන් කියන්නේ බොහොම කරුණාවෙන් කරුණාකරලා අතුල විජේසිංහ මහත්තයා හැදුවයි කියලා අර විශාඛා විද්‍යාලයට
අසාධාරණ
කරනවා. ඒ විශාඛා විද්‍යාලයට අවශ්‍ය කරන ගොඩනැගිලි ටික
දෙන්න. මොහොමඩ් සුදී.
ඒ පාසල දියුණු කරලා කරගෙන යනවා. ඒක ශ්‍රී ලංකාවකින් හැදුවයි කියලා එහෙම කරන්න යන්න එපා. කරුණාකරලා ඔබතුමාගේ පාසල වගේම ඒ පාසලට බලන්න කියලා ගෞරවයෙන්.
මොහොමඩ් සුදී.
මගේ වචන සල්පේ අවසන්
කරනවා. ගෞරවයේ එම් නසීර්.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்குழுக்களினுடைய தலைவர் அவர்களே, இன்று இந்த வரவு செலவு திட்டத்தின் கீழ் கல்வி அமைச்சும் நகர திட்டங்கள்
கரும் அந்தமாலா
உயர்கல்வி அமைச்சுக்கும்
பிளேஸ் கரும் அந்தமாகர்
இன்று வரவு செலவு திட்டத்தின் கீழ் கல்வி அமைச்சும் நகர திட்டமிட உயர்கல்வி அமைச்சும் மூன்று அமைச்சர்கள் சேர்ந்த அந்த வரவு செலவு திட்டத்திலே எனக்கும் பேச கிடைத்தமைக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உயர் சபைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே கல்வி அமைச்சர் கௌரவ அமைச்சர் அகில விராஜ் அவர்களை பற்றி நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் கடந்த 2015 ஆண்டிலிருந்து எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களிலே பாரிய அபிவிருத்திகளை எங்களுடைய கல்வி அமைச்சர் அகில விராஜ் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார். குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம்களின் மௌலவி ஆசிரியர்களாக புதிய நியமனங்கள் எங்களுக்கு அந்த மாகாணத்தில் இந்த தேசிய ரீதியாக எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதை பற்றி நான் இந்த இடத்திலே குறிப்பாக ஒரு அமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று ஸ்போர்ட்ஸ் கோச்சராக கிட்டத்தட்ட 3400 ஆசிரியர்களை கிட்டத்தில் நியமனம் வழங்குவதாக அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டு அதுவும் இந்த மக்களுக்கு கிடைத்தமைக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அண்மையில் கிழக்கு மாகாணத்திலே அதுவும் அம்பார மாவட்டத்தில் இருக்கின்ற பாடசாலைகளில் கிழக்கு மாகாணத்துக்குட்பட்ட ஒரு பாடசாலைகளாக இருந்த பாடசாலைகளில் கௌரவ அமைச்சரினுடைய அமைச்சிங்களே அந்த பாடசாலைகளை கொண்டு வருவதற்கு முன்னெடுப்பில் குறிப்பாக பொத்துவில் மத்திய மகாவித்யாலயத்தை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அகில விராஜ் அவர்களும் ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய ஜீகலா மகேஸ்வரி அவர்களும் இந்த பாடசாலையை தரமுயர்த்திருக்கின்றார்கள். அதற்கு குறிப்பாக இரண்டு அமைச்சர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்னும் எங்களுடைய வேண்டுகோள் மத்திய அரசுகளிலே இந்த பாடசாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முன்னெடுப்பில் மருதமுனையில் அல்மனார் வித்யாலயம் என்றும் அதேபோன்று இறக்காமத்தில் இருக்கின்ற மத்திய கல்லூரியும் அதேபோன்று ஒலிவில் பாடசாலை மத்திய கல்லூரியையும் மத்திய அரசுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எங்களுடைய கல்வி அமைச்சருக்கு இந்த வேண்டுகோளை கொடுத்திருக்கின்றார் நான் நினைக்கின்றேன். அண்மையில் அமைச்சர் அகில விராஜ் அவர்கள் இதனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை என் மீது இருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2-1 ஆண்டுகளாக கௌரவ அகில விராஜ் அமைச்சர் அவர்கள் பாரிய நிதிகளை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அவர் எடுத்த முன்னெடுப்பில் நான் குறிப்பாக அட்டாளச்சினை மத்திய கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 60 மில்லியன் ரூபாய் நிதிகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆடிட்டோரியம் ஒன்று கட்டுவதற்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்றுதான் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சம்மாந்துறை கல்முனை அதேபோன்று அட்டாளச்சினை பாலமுனை ஒலிவில் அதேபோன்று பொத்துவில் போன்ற இருக்காமல் போன்ற பிரதேசங்களுக்கும் வாராக நிதிகளை இந்த அரசாங்கத்தில் இந்த எடுக்கின்ற முன்னெடுப்பில் இந்த ஒரு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதேபோன்று இந்த நிதியில் இன்னும் நிகழ்வுகளில் பல குறைபாடுகள் இருக்கின்றது. கட்டடம் மாத்திரம் கட்டிவிடாமல் அந்த பாடசாலைகளுக்கு பிள்ளைகளுக்கு கற்கின்ற மேசை கதிரிகள் இல்லாத ஒரு நிலையிலும் ஒரு அமைச்சர் அவர்கள் நான் நன்மையில் என்னுடைய வேண்டுகோளை கொடுத்த போது அதனை செவிமடித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு கதிரை மேசையில் கொடுப்பதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் இதனை அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு அந்தந்த பிரதேசங்களுக்கு அந்த மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலே இந்த வரவு செலவு திட்டத்தில் ஆக கூடுதலாக இந்த கல்வி அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இலங்கையிலே எல்லா பிரதேசங்களிலும் எல்லா பாடசாலைகளும் பல குறைவுகள் இருக்கின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்டம், அதேபோன்று வட மாகாணத்திலே இருக்கின்ற 3 மாகாணங்கள் 4 மாகாணங்கள் இருக்கின்ற அந்த மாகாணங்களில் இவ்வாறாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கடந்த 3 தசாசங்களுக்கு முன்பு யுத்தங்கள் நடக்கப்பட்டது. இதற்கு முன்னுரிமைப்படுத்தி அதிகாரி ஜனாதிபதி அவர்களும் அதே போன்று பிரதமர் அவர்களும் எங்களுக்கு அந்த முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் மற்ற இலங்கையில் இருக்கின்ற எல்லா மாகாணங்களிலும் இவ்வாறான பிரச்சனைகள் தோன்றுகின்றது. இந்த கல்வி அமைச்சர் மிகவும் துரிதப்பட்டு இந்த பணிகளை அவர் எடுக்கின்றார். அவரை இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்து, அதே போன்றுதான் இந்த பொத்துவில் வலயம் சம்பந்தமாக நாங்கள் கடந்த ஆண்டிலே நான் ஒரு அமைச்சராக இருக்கின்ற போது, மாகாண சுகாதார அமைச்சராக இருக்கின்ற போது, நான் அமைச்சரவையிலே சில தீர்மானங்கள் எடுத்து கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்கள் அதை தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும் கௌரவ அமைச்சர் அகில விராஜ் அவர்களுக்கு நாங்கள் அந்த முன்னெடுப்புகளை கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களும் நாங்களும் குறிப்பாக எடுத்த போதில், குறிப்பாக அமைச்சரவையிலே அந்த பத்திரத்தை ரெடியாக்கி ஆயத்தங்கள் செய்யப்பட்ட போதிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் புதிதாக அமைச்சரவையிலே அமைச்சியிலே பெரிய ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே 93 வலயங்கள் இருந்த போதிலும் தற்போது 311 கோட்டங்கள் இருக்கின்ற வகையில் புதிதாக அமைச்சர் கௌரவ அமைச்சர் அகில விராஜ் அவர்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் இலங்கையிலே குறிப்பாக 200 கோட்டங்களை வலயங்களாக மாற்றுவதற்கு அமைச்சரவையிலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் கொத்துவில் பிரதேசம் என்பது நன்றாக அமைச்சருக்கு தெரிந்த ஒரு விடயம். அந்த கோட்டம் என்பது அமைச்சரவையிலே மாகாணத்தில் அமாகாண மட்டத்தில் அமைச்சரவையிலே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதனை தீர்த்து தருவதற்கு அமைச்சர் அகில விராஜ் அவர்கள் பொருந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன். அந்த 200 வலயங்களுக்குள் இதுவும் ஒரு வலயமாக உள்ளடங்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை என் மீது இருக்கின்றது. ஏனென்றால் பல தடவை நான் அமைச்சுக்கு சென்று கௌரவ அமைச்சரை சந்தித்திருக்கின்றேன். அமைச்சினுடைய செயலாளர்கள் உறுப்பினர்கள் இருக்கின்றவர்களை நான் சந்தித்த போது அதனை அந்த விடயத்தை முன்னெடுப்பதாக எங்களுக்கு ஒரு அமைச்சர் புரிந்திருக்கின்றார். குறிப்பாக மீண்டும் ஒரு தடவை பொத்துவில் மத்திய கல்லூரியை எங்களுக்கு கௌரவ அமைச்சர் அகில விராஜ் அவர்கள் தரமுயர்த்திருக்கின்றார். தரமுயர்த்து மத்திய அமைச்சின் கல்வி அமைச்சங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இன்னும் பல வேண்டுகோளை நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் குறிப்பாக எனக்கு
2 நிமிடங்கள்
இருக்கின்றது, 3 அமைச்சுகள் இருக்கின்றது, 3-4 நிமிடங்களை தர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களுடைய அமைச்சின் வரவு சில திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறப்பட்டிருக்கேன். குறிப்பாக இலங்கையில் எல்லா பாகங்களிலும் நகர திட்டமில் அமைச்சினூடாக பாரிய நிதிகளை கடந்த ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் என்னுடைய பிரதேசத்திலே என்னுடைய விளையாட்டு மைதானத்தை புனரமைக்க வேண்டும் பல கோடிக்கணக்கான நிதிகளை எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நேற்று கூட எங்களுடைய அமைச்சர் அவர்கள் தமிழ் பிரதேசம் என் அண்மையில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர் கோடீஸ்வரன் அவர்கள் நீண்ட நாட்களாக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். நேற்று அண்மையில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்களும் செயலாளர் உயரதிகாரிகள் அந்த பனங்காட்டில் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உயரதிகாரிகளுக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றாலும் அட்டாளச்சனை அக்கரைப்படுத்து பிரதேசங்களில் இருக்கின்ற ஒரு அண்மை கிராமமாக இருக்கின்ற அது கடந்த யுத்தத்தின் காலத்தின் போது மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்கள் இருக்கின்றதனால் அதற்கு அந்த நிதிகளை உதவி வழங்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்து, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய தொண்டர் ஆசிரியர் நியமனங்கள் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இதற்கு கல்வி அமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். குறிப்பாக கல்வி அமைச்சும் நகர திட்டமில் அமைச்சும் உயர்கல்வி அமைச்சும் உயர்கல்வி அமைச்சு என்று எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களிடம் வந்து பல முன்னெடுப்புகளை வித்தியாசமான முறையில் இன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சவுத் யூனிவர்சிட்டி, அதேபோன்று கிழக்கு மாகாணத்தில் இன்னும் பல யூனிவர்சிட்டியில் இருக்கின்றது. அதற்கு சில ஒவ்வொரு விடயங்களை முன்னெடுக்கின்ற போது இன்று எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தில் இந்த ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, எஸ்என்சி போன்ற கட்சிகள் முன்னெடுக்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதை செய்தாலும் போதாது என்ற ஒரு விடயத்தில் தான் இருக்கின்றன. இந்த ஆட்சி அமைப்பதற்கு நாங்களாக இருந்திருக்கின்றோம். அதற்காக குறிப்பாக எதிர்காலங்களில் இதை முன்னெடுப்பதற்கு நீங்கள் எதிர்காலத்தில் முன்வர வேண்டும் என்று ஒரு அமைச்சர்களுக்கு நான் வேண்டுகோளை கொடுத்து குறிப்பாக என்னுடைய உரையில் இன்னும் ஒரு விடயத்தை கூறிவிடலாம் நினைக்கின்றேன். அந்த நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்
முடித்துக் கொள்ள வேண்டும்.
நகர திட்டமிடல் அமைச்சின் நிதி ஒதுக்கீடு என்பது வரவு செலவு திட்டத்தின் மிகவும் குறைவாக இருக்கின்றது. இலங்கை எல்லா பாகங்களிலும் நகர திட்டமிடல் நீரில்லாத பிரச்சனைகள், இணைப்பில்லாத பிரச்சனைகள் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றன. இன்று என்னுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் இன்று நாட்டிலே நாடார ரீதியாக படுகின்ற கஷ்டங்களை பற்றி நன்றாக தெரியும். திட்டத்தில் அதிகமாக இந்த நகர திட்டமிடல் அமைச்சுக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்யுமாறு மிகவும் பணிவோடு இந்த சபைக்கு வேண்டிக் கொண்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி
விடைபெறுகிறேன்.
அவைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்றைய கல்வி அமைச்சு மற்றும் நீர்வளங்கள், நகர திட்டமிடல், உயர்கல்வி அமைச்சு என்பவற்றில் பேசுவதற்கான இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக கல்வி அமைச்சை எடுத்துக்கொண்டால், கல்வி அமைச்சு இந்த நாட்டிலே பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே 2015 இருந்து இட்டவரை கல்வி அமைச்சானது அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்னும் திட்டத்தினூடாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அமைச்சர் அவர்கள் பாடசாலை ரீதியாக கல்வி ரீதியான சில அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் அடிப்படையிலே கிழக்கு மாகாணத்திலே, அம்பாறை மாவட்டத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகள், கல்வி ரீதியான முன்னேற்றங்களை காண வேண்டிய அதிகளவான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆளணி பற்றாக்குறை, வளங்கள் பற்றாக்குறை போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியப்பாடுகள் இருக்கின்றன. புதிய பாடசாலைகளை உருவாக்குகின்ற செயற்பாடு, தேசிய பாடசாலைகளை உருவாக்குகின்ற செயற்பாடு என்பனவும் முன்னெடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே கல்முனை மத்திய வலயத்தை உள்ளடக்கியதான ஒரு சோனல் ஆபீஸ் வலய கல்வி அலுவலகம் என்பது உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயப்பாடு இருக்கின்றது. இந்த வகையிலே கடந்த மாகாண சபை அமைச்சினாலே, கிழக்கு மாகாண சபை அமைச்சினாலே அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு, கிழக்கு மாகாண சபை கல்வி அமைச்சினாலே மத்திய கல்வி அமைச்சுக்கு இந்த கல்முனை மத்திய வலயத்தை, கல்முனை வலயத்தில் இருக்கின்ற, கல்முனை பிரதேசத்தில் இருக்கின்ற கல்முனை மத்திய வலயம் என்கின்ற அந்த வலய கல்வியை உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனாலும் தற்பொழுது வரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 43 பாடசாலைகள் உள்ளடக்கப்பட்டதாக கல்முனை மத்திய வலயம் உருவாக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருக்கின்றது. 43 பாடசாலைகளை உள்ளடக்கியதாக ஒரு வலயத்தை, 43 பாடசாலைகளை உள்ளடக்கியதாக கல்முனை பிரதேசத்திலே ஒரு மத்திய வலயத்தை உருவாக்குவதற்கான அமைச்சின் அங்கீகாரம் மாநிலசபையின் அங்கீகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பொத்திவிலே ஒரு கல்வி வலயத்தை உருவாக்குவதற்கான அந்த முயற்சியை எடுக்கின்ற அதே நேரம் கல்முனையிலே இருக்கின்ற மத்திய வலயத்தை 43 பாடசாலைகளில் உள்ள அந்த வலயத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. 200 கல்வி வலயத்தை உருவாக்குகின்ற அந்த செயற்திட்டத்திலே இந்த வலயத்தை நீங்கள் கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும். இதனை விட குறைவான பாடசாலைகளின் எண்ணிக்கையிலே கொண்ட பல வலயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளுக்கான வளங்கள் மிகவும் அரிதாக குறைவாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஆளணி ஆசிரியர் வளங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றது. இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாகாண சபையினாலே அதற்கான அங்கீகாரத்தை கேட்டு மத்திய அரசிலே அவர்கள் அதற்கான ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதனை செய்து தர வேண்டும் என்று அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் மக்கள் சார்பாக உங்களிடம் இந்த அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். அது மட்டுமல்ல, விசேடமாக தொண்டர் ஆசிரியர், இந்த தொண்டர் ஆசிரியர் என்கின்ற இந்த பிரச்சனை காலகாலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. வடக்கிலே 2 தடவைகளுக்கு நீங்கள் தொண்டராசிரியர் நியமனம் வழங்கியிருக்கின்றீர்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 779 பேருக்கான இந்த நேர்முக பரீட்சைகள் நடைபெற்றும் கூட அதற்கான நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றது. அவர்கள் கிட்டத்தட்ட, நான் நினைக்கின்றேன், 15 வருடங்களாக இவர்கள் தொண்டராசிரியராக கடமையாற்றியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்குரிய நியமனத்தை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும். அவர்கள் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கின்றார்கள். இந்த ஆசிரியர் நியமனத்தை நம்பி வேறு தொழில்களுக்கு போகாமல் அவர்கள் தங்களது அந்த கடமையை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இதனை கருத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, கிழக்கு மாநிலத்திலே காணப்படுகின்ற, அம்பாறை மாவட்டத்திலே காணப்படுகின்ற 2 பாடசாலைகள், இந்த 2 பாடசாலைகளையும் நீங்கள் தேசிய பாடசாலையாக உள்வாங்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த 2 பாடசாலைகள் இருக்கின்றன. ஒன்று வெஸ்லி ஹை ஸ்கூல், அடுத்ததாக பியூலானந்தா சென்டர் காலேஜ் காரதீவு. இந்த 2 பாடசாலைகளும் மிகவும் பழமை வாய்ந்த, 100 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த பாடசாலை. இந்த பாடசாலைகளை கருத்தில் கொண்டு அதனை தேசிய பாடசாலைகளை ஆக்குவதற்கான அந்த செயற்பாடை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் தாழ்மையுடன் உங்களுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த விதத்திலே உண்மையிலே நான் உங்களை பாராட்டுகின்றேன். நீங்கள் சிறந்த முறையிலே வடகிழக்கிலே கூடுதலான வேலை திட்டங்களை, கல்வி ரீதியான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அந்த முன்னெடுப்புகள் எதிர்காலத்திலும் சிறந்த முறையிலே நடைபெற வேண்டும். நீங்கள் இனப்பாகுபாடற்ற முறையிலே அனைத்து மக்களுக்கும் சமத்துவமாக கல்வியை வழங்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நீர்வளங்கள் நகர திட்டமிடல் அமைச்சு சம்பந்தமாக இந்த இடத்திலே நான் கதைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். பல கேள்விகளை நான் இந்த இடத்திலே அமைச்சர் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே இல்லாத பட்சத்திலும் நான் சில கேள்விகளை நான் இருக்கின்ற ராஜாங்க அமைச்சருடன் கேட்க விரும்புகின்றேன். இதுவரை காலமும் 2015 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை உங்களது அமைச்சினாலே, நீர்வளங்கள் அமைச்சினாலே தமிழ் பிரதேசங்களுக்கு, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் குறிப்பாக உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இதுவரையிலே எந்த விடயத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. அது மிகவும் மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் மிகவும் மனவேதனையிலே இருக்கின்றார்கள். நான் பல தடவைகள் இந்த சபையிலும் ஏனைய கூட்டங்களிலும் ஜனாதிபதி சேலனி கூட்டங்களிலும் கூட நான் எங்களுக்கு நீர்வளங்கள் வழங்க வேண்டும் என்று பல தடவைகள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தேன். அதிலே பனங்காட்டில் பனங்காடு கண்ணையுபுரம் அழிக்கம்பையை உள்ளடக்கியதாக நீர்வளங்கள் வழங்க வேண்டும் என்று, பக்கத்தில் உள்ள அயல் கிராமத்துக்கு, அயல் வீதியுள்ளவர்களுக்கு, அயல் வீட்டாருக்கு நீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் தமிழ் மக்களுக்கான அந்த நீர் விநியோகம் வழங்கப்படாமல் இருப்பது ஒரு துர்ப்பாக்கியமான நிலையாக நான் பார்க்கின்றேன். அது ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, நாவிதம்பளி பிரதேசத்திலே தமிழ் பிரதேசங்களை உள்ளடக்கிய கிராமங்களுக்கு தமிழ் பிரதேசங்கள் ஒரே வீதியிலே மறுவீதியில் நீங்கள் நீர்வளங்களை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதே வீதியில் மறுபக்கத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கான அந்த நீர் விநியோகம் என்பதே இன ரீதியான பாகுபாட்டை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இது மிகவும் மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நீங்கள் 2015 இற்றவரை நீர்வளங்கள் விநியோகத்திலே நீங்கள் தமிழ் பிரதேசங்களை நீங்கள் புறக்கணித்திருக்கிறீர்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பல தடவைகள் பனங்காடு விஷயமாக நான் கருதியிருக்கின்றேன். நீங்கள் நாளை கல் வைப்போம், வருகின்ற வருடத்திலே செய்வோம் என்று பல தடவைகள் என்னிடம் சொன்னீர்கள். ஆனால் இந்த விடயம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இது மிகவும் கவலைக்குரியதும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த நாட்டுக்குரிய அமைச்சராக அமைச்சர் இருக்கின்ற பொழுது எங்களது இனத்தை, எங்களது சமூகத்தை புறக்கணித்து எந்த விடயத்தையும் முன்னெடுக்க கூடாது என்று இந்த உயரிய சபையில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நகர அபிவிருத்தி திட்டம், இந்த நகர அபிவிருத்தி
நிமிடங்கள் இருக்கும்,
நகர அபிவிருத்தி திட்டம் என்கின்ற விடயத்திலே நீங்கள் எங்களது பகுதியிலே தமிழ் பிரதேசங்களிலே இதுவரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஒரு பக்கம் ஒளிர்விட்டு ஒளி வீசக்கூடிய வெளிச்சமாக இருக்கின்ற வெளிச்சத்தை காண்கின்றோம், மறுபக்கம் இருள்மயமாக இருக்கின்ற தமிழ் பிரதேசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபக்கத்திலே இருக்கின்ற வெளிச்சம் ஊட்டுவதற்கான நடவடிக்கையை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். ஆனால் தமிழ் பிரதேசங்கள் இருளிலே மூழ்கியிருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நகர அபிவிருத்தி திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த நேரத்திலே தமிழ் பிரதேசங்களை நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும். உண்மையாக தமிழ் பிரதேசங்கள் தான் யுத்தத்தினாலே மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், மிகவும் தாழ்த்தப்பட்ட பிரதேசம், வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற பிரதேசம். இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியிலே நீங்கள் கரிசனை செலுத்தாமல் மறுபுறத்திலே நீங்கள் செயற்படுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதனை நீங்கள் இந்த நாட்டுக்குரிய அமைச்சர் என்ற அந்த அந்தஸ்தோடு உங்களது செயற்பாடை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு அமைச்சர் அல்ல, நீங்கள் இந்த நாட்டுக்குரிய அமைச்சர். நீங்கள் தமிழ், சிங்களம், முஸ்லிம், வேகர் போன்ற அனைவருக்கும் சேர்த்தவராக நீங்கள் மினிஸ்டராயிருக்கின்றீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு செயற்பாடை முன்னெடுத்து நடக்காமல் அனைத்து இனத்தையும் ஒன்று சேர்த்ததாக, அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்ததாக, அனைத்து பிரதேசங்களையும் ஒன்று சேர்த்ததாக உங்களது நடவடிக்கையை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.